தொழிலாளர் சொந்தங்களே வணக்கம். திருமங்குளம் தாலுகா வடகர கிராமத்துல நம்ம ஆதி தமிழர் சங்கம் சார்பாக இலவச சட்ட பயிற்சி நடந்துச்சு. இன்னைக்கு அதை பத்தி கேட்கலாம் வாங்க.
அனைவருக்கும் வணக்கம். திருமங்குளம் தாலுகா வடகரை கிராமத்தில் மயானத்துக்கு நடைபாதை இல்லாமல் மக்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை நாடக வடிவில் கேட்கலாம் வாங்க.
சரி, மணி வேற 11 மணியா போது. அளக்கஞ்சு சட்ட பயிற்சி நடத்தணும் வடகர கிராமத்துல. சூர்யா போன் பண்ணி போது இன்னைக்கு போலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்குறோம். மக்கள்கிட்ட காலையிலே பேசியாச்சு, மக்கள் வர சொல்லிட்டாங்க. இவட்டையும்
சூர்யா எங்க வந்துட்டு இருக்க?
இக்கா நான் பஸ்ல வந்துட்டு இருக்கேன்க்கா. நான் இங்க முன்னாலே நின்னு பஸ் ஏறிடுறேன், நீங்க அங்க முன்னாலே நில்லுங்க.
சரியா, வா. இப்ப 4 மணிக்கு பஸ் வந்துடும்.
ஆ, சரிங்கக்கா. நான் இப்ப இந்த இறங்கிடுவேன் பஸ்ல இருந்து. நானும் பஸ் ஏறிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன், முன்னால வந்து நில்லுங்க.
சரியா, நான் நிக்கிறேன் பஸ் ஸ்டாண்ட்ல. பஸ் முன்னாடியே வந்துச்சுன்னா எனக்கு போன் பண்ணிரு.
ஆ, சரிங்கக்கா. போன்
இனி அரை மணி நேரம் நடந்து போகணும். இந்த ஊருக்கு பஸ்ஸே இல்ல பாவம். அந்த மக்கள் இப்படியே நடந்து நடந்து பழகிட்டாங்க. சரி வா, நம்மளும் நடந்து போகலாம்.
இக்கா போகும்போது கூட நல்ல வெளிச்சமா இருக்குது, வரும்போது தாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப இருட்டா இருக்குது. ஒரு ஆட்டோ வசதி கூட இல்லையாக்கா. இங்க
மினி பஸ் தான் வரும். அந்த மினி பஸ்ஸுமே உள்ள வந்து மெயில இறக்கி விட்டு போறோம். அதுக்கிட்ட இங்கிட்டுமே காமன் நேரம் நடந்து மக்கள் பாவம் நடந்து இப்படியே பழகிட்டாங்க. அதான் ஆட்டோலாம் வரணும். ஆட்டோக்கு யார் 10 ரூபா 20 ரூபா கொடுத்து வருவா? நாங்க இறங்கி நடந்து வந்துருவோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வீடு 2-வீலர் வச்சிருக்கலாம். அவங்க அதுலயே போயிட்டு வந்து அப்படியே அவங்க பழக்கப்படுத்திட்டாங்க.
சரிக்கா, இப்ப வடகர கிராமத்துல என்ன அடிப்படை தேவைகள், என்ன முக்கியமான தேவைகள் என்ன இருக்குது?
மயானத்துக்கு வந்து நடைபாதை வந்து இல்லைன்னு சொல்லி மக்கள் சொல்லிருக்காங்க. நடைபாதை இல்லைன்னா முதல் நடைபாதை இருந்துச்சா? அதை புள்ளா இப்ப எப்படியும் அவங்க இடத்துக்காரங்க ஆக்கிரமிப்பு பண்ணி பாதையே இல்லாம செஞ்சுட்டாங்க. அது யாராவது இறந்துட்டாங்கன்னா அதை மலை டயத்தெல்லாம் கொண்டு போக வரப்பு வாய்க்கால் நடந்து போக ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொன்னாங்க. நானுமே கிராம சவுக்கூட்டில் பல முறை எழுதி கொடுத்து கிளச்சங்க பொறுப்பாலாம் போய் மனுவாக கொடுத்துருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் வந்து நடக்கலை.
இப்போ நம்ம சட்டப்பேச்சு நடத்தும் போது ஒரு அங்கே உள்ள அடிப்படை தேவைகளை குறித்து தான் நம்ம நாடகமாக நடிக்கிறோம். இப்போ அப்போ இந்த வடகர கிராமத்தை பொறுத்தளவுக்கு நாடகம் நடிக்கிறதா இருந்தால் இப்போ அந்த மயானத்துக்கு நடைபாதை வேண்டிதான் நடிக்கணுமாக்கா?
ஆமாம், அது சம்மந்தமாக நடிக்கணும். அது சம்மந்தமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி.
சார், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம சட்டப்பேச்சு நடத்த போகும்போது மக்கள்லாம் நம்மள்ட்ட கேட்பாங்களே, இது மாதிரி பாதை இல்லை, இவ்வளோ நாள் மனு கொடுத்துருக்கோம், இன்னும் அடுத்து நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கேட்பாங்களேக்கா. நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை இவங்களை எங்க கூட்டிட்டு போலான்னு நமக்கு என்ன எங்க கூட்டிட்டு போலான்னு ஏதாவது ஐடியா இருக்குதா? என்னக்கா மக்கள்கிட்ட நம்ம பதில் சொல்றது?
ஏற்கனவே பேசியிருக்கா. போன முறை நம்ம கொடுக்கும் போதே அவங்க சொல்லிட்டாங்க, இந்த முறை கொடுத்து பிரசிடண்ட பேசுவோம், அப்படி செயலாட்டி நம்ம அடுத்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போலான்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லியிருக்கேன். அதனால இன்னைக்கு பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டாங்கன்னா திங்கக்கிழமையே நம்ம வந்து எவ்வளவு சிரமப்படுறோம், அந்த இடம் அந்த பாதை இல்லாம வந்து அந்த ஒரு இறந்தவங்களை கொண்டு போக முடியாம எவ்வளவு சிரமப்படுறோம் மனுவா எழுதி எல்லாத்தையுமே வீடு தவறாம இங்க 24 குடும்பத்துல கையெழுத்து வாங்கி கலெக்டர் ஆபீஸ்ல போய் நேரடியா குடுக்கலாம்.
வீட்டுக்கு ஒரு ஆளு வர சொல்லி நம்ம அங்க கூட்டிட்டு போற மாதிரி பிளான் பண்ணணும் அடுத்த கட்ட நடவடிக்கையா.
அப்படிதான் ஏற்கனவே பேசிருக்கேன். இருந்தாலும் சட்ட பயிற்சி நடத்தினாலும் நிறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம்.
சரிங்கக்கா, ஏன்னா இதை நம்ம முடிச்சு கொடுத்துருவோம். ஏன்னா இப்ப நம்ம போனோம்னா கண்டிப்பா நம்மள கேள்வி கேட்பாங்க. சரி, அதுக்காக தான்க்கா நானும் கேட்டேன். சரிக்கா, அப்ப நம்ம இந்த பிரச்சனைக்கு இதைதான் தீர்வுன்னு நம்ம இன்னைக்கு சொல்லி முடிச்சுட்டு அடுத்த கட்டமா இவங்களை எப்ப கூட்டிட்டு போலாம், என்னைக்கு இவங்க எல்லாம் வருவாங்கன்னு கேட்டு இதை ரெடி பண்ணுவாங்கக்கா.
இன்னைக்கு இந்த பயிற்சியிலே வந்து எல்லாத்துக்குமே இன்னைக்கே முடிவு கட்டிடலாம் சூர்யா.
சரிங்கக்கா.
சரியா.
வணக்கம்க்கா, என்னோட பேர் சூர்யா. நான் ஆதி தமிழர் ஜனநாயக தொழிலாளர்கள் பொதுநல சங்கத்துல ஆலோசகராக இருக்கு. உங்களோட பேரு, நீங்க என்ன எந்த ஊரு என்ன பொறுப்புல இருக்கீங்கன்னு கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க.
என்னுடைய பேரு தீபா. நான் ஆதி தமிழர் சங்கத்துல உறுப்பினராக இருக்கேன். ஊர் வடகர.
அக்கா, இப்போ வடகர கிராமத்துல பிரேமா அப்படின்றவங்க வந்து சில சட்டங்களை குறித்து வந்து இப்போ பேசினாங்க, பயிற்சி கொடுத்தாங்க. அதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் கற்றுக்கிட்டதை கருத்துக்களை உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கொஞ்சம் எங்களோட பகிர்ந்துக்கும்.
பிரேமான்றவங்க இங்கே பல சட்டத்திட்டங்களை பற்றி எங்ககிட்ட சொன்னாங்க. அதில் முக்கியமாக ஒன்று சொன்னாங்க, பெண் குழந்தைங்களை நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். நம்ம சொந்தக்காரங்களோ நம்ம அண்ணனோ தம்பியோ யார் தொட்டாலும் அது தப்பாக தொடுறமானு இருந்தால் அம்மா அப்பாட்ட சொல்லணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி சொன்னாங்க. அதை தான் நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கேன். பொம்பளை பிள்ளைங்களை எப்படி ஒழுக்கத்தோடு வளர்க்குறோமோ பசங்களையும் அப்படி தான் ஒழுக்கமாக வளர்க்கணும். நம்ம ஒழுக்கமாக வளர்க்குறத வச்சு தான் நம்ம பிள்ளை யாரையும் தப்பாக பார்க்குதா தப்பாக பழகுதான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம குழந்தைங்க எப்படி தான் ஒரு சின்ன பிள்ளைங்களோ தப்பாக பார்வையோடு இருக்கும், பெரியவங்களோ தப்பாக பார்த்தாலுமே அது வந்து தப்பாக போயிடும். இதை தான் நான் தெரிஞ்சுக்கேன். 18 வயசுக்கு உள்ள குழந்தைங்களை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க இப்போல்லாம். அப்படின்னா அவங்களோட விருப்பத்தோடயே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாலும் அதுவுமே பாலியல் தொந்தரவு தான் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நாங்கள் அந்த கூட்டத்தில் அவங்க பற்றி பேசினாங்க. அதை வச்சு தெரிஞ்சு
ரொம்ப நன்றிங்கக்கா. நீங்கள் கூட்டத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
ஆ நன்றிங்கம்மா.
நன்றிங்கக்கா.
அனைவருக்கும் வணக்கம். ஆதித்தமிழ் சங்கத்தின் பொறுப்பாளர் பிரேம். இன்னைக்கு வந்து நான் உங்கள்கிட்ட எதை பற்றி பேச போகிறேன்னா, சட்டப்பணி ஆணைக்குழுனா என்ன, அது எப்போ தொடங்குச்சு, எந்தெந்த மாதிரி நபர்களாக அதில் மனு கொடுக்கலாம், என்ன மாதிரி வேலைகளாக அதில் நடக்கும்ன்ற பற்றி ஒரு சில குறிப்புகள் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன், கேளுங்க. சட்டப்பணிகள் ஆணைக்குழு என்பது அனைத்து மக்களும் சட்ட உதவி கிடைக்கும் பொருட்டு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பாகும். இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழுவானது இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 39 இலவச சட்ட உதவியை நலிவடைந்திருக்கும் ஏழைகளுக்கும் உறுதி செய்வதை கூறுகிறது. அதன் அடிப்படையில் 1987 தேசிய சட்ட சேவைகள் ஆணை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் 9 நவம்பர் 1995 நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் நேரடி கண்காணிப்பில் மாவட்டந்தோறும் மாவட்ட நீதிபதியை செயலாக்கம் கொண்டு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஏற்படுத்தப்பட்டு நலிவடைந்த மக்களுக்கு இலவச சட்ட உதவியை செய்து வருகிறது. உங்களுக்கு ஏதேனும் சட்ட பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது உதவிக்கு யாரும் இல்லாத நேரத்தில் இலவசமாக சட்டப்பணி ஆணைக்குழு வழியாக பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இப்போது தாலுகா அளவிலும் வட்ட சட்டப்பணி ஆணைக்குழு ஏற்படுத்தப்பட்டு நீதிபதிகளின் நேரடி கண்காணிப்பில் பல சட்ட உதவிகள் செய்யப்படுகின்றன. நன்றி. வணக்கம்
அக்கா. வணக்கம்க்கா. என்னோட பேர் சூர்யா. நான் ஆதித்தமிழர் ஜனநாயக தொழிலாளர்கள் பொதுநல சங்கத்துல ஆலோசகரா இருக்கிறேன். உங்க பேரு, நீங்க என்ன ஊரு, என்ன பொறுப்புல இருக்கீங்கன்னு கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க.
என் பேரு மாரிச்செல்வி. நான் வடகர கிராமத்துல இருக்கேன். இதுல உறுப்பினரா இருக்கேன்.
ரொம்ப நன்றிக்கா. ஆதித்தமிழர் சங்கம் வந்து வடகர கிராமத்துல 5-6 வருஷம் கிட்டமா வந்து செயல்பட்டு இருக்கு. சங்கத்து மூலயமா நீங்க நலவாரி அட்டை வாங்குறது, உறுப்பினர் அட்டை வாங்குறது, அது மூலயமா ஏதாவது பயன்பெற்றிருக்கீங்களா, அதை பத்தி கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க.
நான் சங்கத்துல உறுப்பினரா இருக்கேன். வருஷம் வருஷம் சங்க பணம் கட்டிடுவேன். சங்கத்துல கூட்டம் போடுறப்பதான் நலவாரி அட்டையை பத்தி சொன்னாங்க. எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சங்கத்து மூலயமா நலவாரி அட்டம் பயன்படுத்திக்கிட்டேன். பிள்ளைகளுக்கு அடுத்து ஸ்காலர்ஷிப் பணம் பதியலான்னு இருக்கேன். ஏற்கனவே ஸ்காலர்ஷிப் பணம் பதிவு பண்ணவங்க 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஸ்காலர்ஷிப் பணம் எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, கிடைக்குமோ கிடைக்கலையோன்ற தயக்கம் இருக்குது. ஸ்காலர்ஷிப் பணத்தினால எந்த காரணத்தினால வராமல் இருக்குது அப்படின்றத பிரச்சனையை நீங்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். இதனால் எல்லாரும் பயனடைஞ்சுக்கும்.
ஸ்காலர்ஷிப் பணம் வந்து பதிவு செஞ்சு பணத்துக்கு வந்து ஓகேவான எல்லாருக்கும் வந்து பணம் வந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து ஏற்றம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா பண்டு இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க அங்கே போய் நலவாரி ஆஃபீஸில் கேட்கும்போது. ஆனால் நம்ம ஸ்காலர்ஷிப் பணத்துக்கு பதிஞ்சு ஓகே ஆயிடுச்சுன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் வந்து கண்டிப்பாக பணம் வந்து ஏறும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தயங்கலாம் வேண்டாம், தயங்காமல் இந்த ஸ்காலர்ஷிப் பணத்துக்கு பதிவு செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தாமதம் ஆனாலும் அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நீங்கள் வந்து அதை முயற்சி பண்ணி பதிவு செய்யுங்க.
நீங்கள் சொன்னது மூலயமா எங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கா. நானும் பதிவு பண்ணுறேக்கா. ரொம்ப நன்றிக்கா.
ரொம்ப நன்றிங்க. எனக்கு பதிவு பண்ணுங்க, கண்டிப்பான முறையில் பணம் கிடைக்கும்.
தேங்க்யூக்கா. நன்றி
அக்கா. வணக்கம். என்னோட பேர் சூர்யா. உங்க பேரு, நீங்க என்ன பொறுப்புல?
எழுச்சிங்க தலைவியா இருக்கேன். பேர் பாண்டிச்செல்வி.
நலவாரி அட்டையெல்லாம் பதிவு பண்ணி வாங்கியிருக்கீங்களாக்கா?
வாங்கியிருக்கோம்ப்பா.
அது வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சுக்கா?
2 வருஷம் ஆச்சு.
சரிங்கக்கா. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பணத்துக்கெல்லாம் ஏதாவது பதிவு பண்ணியிருக்கீங்களா?
இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியணும், பதிவு பண்ணலை.
பிள்ளைங்களாம் படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்காங்களா? என்ன படிக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்க?
எனக்கு ஆணுன்னு பொண்ணுன்னு. பையன் வந்து இப்போ 10th முடிச்சு பாலிடெக்னிக் போயிருக்கான். பொண்ணு வந்து 7th படிக்கிறான்.
ஸ்காலர்ஷிப் பணத்துக்கெல்லாம் பதிவு செய்யலாமேக்கா? அதெல்லாம் பதிஞ்சிருக்கீங்களா?
இல்லை, இன்னும் பதியலை.
ஈக்கா, பையன் 10th படிக்கிறான்னு சொல்கிறீங்க, பிள்ளை 7th படிக்குதுன்னு சொல்கிறீங்க, ஸ்காலர்ஷிப் பணத்துக்கு ஏன் இன்னும் பதிவு பண்ணாமல் இருக்கீங்க?
ஸ்மார்ட் கார்டில் ஃபோன் நம்பர் இணைக்கணும்னு சொன்னாங்க, அது எனக்கு போக முடியாதனால இணைக்க முடியல, அதனால தான் இன்னும் பதிவு பண்ண முடியல.
அக்கா நம்ம நலவாரி அட்டை வாங்குறதே அதில் வர்ற நலத்திட்டங்களை நம்ம வாங்கி பயன்படுறதுக்காக தான் நம்ம அதை வந்து பதிவு செய்கிறோம். நீங்கள் இவ்வளோ நாள் ஸ்மார்ட் கார்டில் ஃபோன் நம்பர் இணைக்காததுனால தான் பதிவு பண்ண முடியல. நீங்கள் ஒரு நாள் அதுக்கு டைம் ஒதுக்கி கொஞ்சம் முயற்சி பண்ணி அதுக்கு நீங்கள் பதிவு செஞ்சீங்க இணைச்சிட்டிங்கன்னா இப்போ டென்த்துக்கெலாம் 2400 ரூபா 2500 ரூபா கிட்ட பணம் வாங்கலாம். பாப்பா 7th படிக்கிறானா அவளுக்கு 1000 ரூபா பணம் வாங்கலாம். ஏதோ உங்களுக்கு இது ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு செலவுக்கு ஆகிக்கிறோம்ல இந்த பணம், அவளுகளுக்கு ஏதோ ஒரு நோட்டு புக்கோ ஏதாவது வாங்குறதுக்காவது அந்த பணம் கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல. நம்மளாம் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்க தானே, ஏன் இந்த மாதிரி வர்ற பணத்தை இப்படி அசால்ட்டாக விடுறீங்க?
இந்த ஸ்காலர்ஷிப் பணத்தை பற்றி விழிப்புணர்வு இல்லாதனால நான் அசால்ட்டாக இருந்துட்டேன். நாளைக்கே போய் நான் ஸ்மார்ட் கார்டில் ஃபோன் நம்பரை இணைச்சிட்டேன்.
ரொம்ப நல்லதுக்கா, முதல்ல நீங்கள் என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் ஸ்மார்ட் கார்டில் ஃபோன் நம்பரை இணைச்சிட்டு டிரைவர் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஸ்காலர்ஷிப் பணத்துக்கு பதிகிறதுக்கு வர சொல்லுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுப்பாங்க, அந்த பணம் உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். ரொம்ப நன்றிக்கா என்னோட பகிர்ந்து.
ரொம்ப நன்றிங்க.
நன்றிங்க
அக்கா. வணக்கம்க்கா, ஆதித்தமிழ் சங்கத்துலேருந்து நான் பிரேமா பேசுகிறேன். உங்கள் பேர் உங்கள் ஊரை சொல்லி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க்கா.
என் பேர் மணிமே, எங்கள் வீட்டுக்கார பேர் கணேசே. நான் வந்து வடகரை கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க்கா. ஆதித்தமிழர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கு அக்கா. நான் ஆதித்தமிழர் சங்கத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, நான் உங்களை கேட்கலாம்.
சொல்லுங்கக்கா, என்னன்னு கேளுங்க.
அக்கா நான் வந்து சித்தாள்னு சொல்லி நலவாரியத்தில் பதிஞ்சிருக்கேன். எனக்கு வந்து இப்போ ஹார்ட் ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்கேன். எதுக்காகனா வால்வு ரீப்ளேஸ்மெண்ட்டு. இதனால் எனக்கு ஓப்பன் பண்ணதுனால டெய்லி வந்து என்னால் வேலைக்கு போக முடியல, பிள்ளைகளை சரியாக பார்க்க முடியல, வீட்டு செலவுக்கு ரொம்ப சிரமம். உங்களால் எனக்கு எதுவும் உதவி செய்ய முடியுமா? நம்ம நலவாரி அட்டை மூலியமா.
இப்போ நீங்கள் இப்போ எந்த வேலைக்குமே போகிறது இல்லையா? வீட்டில் தான் இருக்கீங்களா?
எந்த வேலைக்குமே போறதில்லக்கா, வீட்டில் தான்.
இது மாசம் மாத்திரை எதுவும் வாங்கி சாப்பிட்றீங்களா?
மாசம் மாத்திரை நான் பிரைவேட்ல வாங்குறேன், அதுக்கு எனக்கு மாசம் ஒரு 3000 வந்துடும். 15 நாளைக்கு ஒரு தடவை ரத்த டெஸ்ட் எடுக்கணும். எனக்கு 6 மணிக்கு ஒரு அசிட்ரோ மாத்திரை போடுவேன். அந்த மாத்திரையோட எஃபெக்ட்டுக்காண்டி அந்த 15 நாளைக்கு ஒரு டெஸ்ட், அது போக மாசம் 3000 மாத்திரை வாங்கிட்டு இருக்கேன்.
நலவாரி அட்டையெல்லாம் நீங்க ரெனுவல் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ எப்படின்னா இப்போ நீங்க வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம நலவாரி அட்டையிலேயே நீங்க பாக்குற மருத்துவர்கிட்ட வந்து டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும். என்னால வேலைக்கு இனிமேல் போக முடியலன்னு சொன்னா நம்ம லேபர் கோர்ட்லயோ இல்ல நம்ம நலவாரி ஆபீஸ்லயோ கூட பதிஞ்சு நம்ம வந்து அந்த உதவித்தொகையை வந்து வாங்கலாம். மாசம் மாசம் ஏதோ உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கிற மாதிரி நாங்க சங்கத்துல இருந்து ஏற்பாடு பண்ணித்தரோம்.
சரிங்கக்கா, ரொம்ப நன்றி.
நீங்க அந்த டாக்டர் சர்டிபிகேட் மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க, நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணி ஏத்திட்டு நம்ம எப்படின்றத பாக்கலாம்.
சரிங்கக்கா, கட்டாயம் வாங்கி தரேன்க்கா.
சரிங்கக்கா, நன்றி.
அக்காமார்களே அண்ணன்மார்களே, இதுவரைக்கும் வடகரை கிராமத்துல நடந்த இலவச சட்ட பேச்சு பத்தி கேட்டீங்க. அதே மாதிரி உங்க ஊர்ன பத்தின தகவல்களையும் கோரிக்கைகளையும் எண் 3 அழுத்தி உடனே பதிவு செய்யுங்க. உங்க குரலையும் நம்ம குரல்ல கேளுங்க.